இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. தேவன் மீண்டுமாக இந்த வருடத்திலும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூறுதலை நம்ம நல்ல வகையில் அனுசரித்து மீண்டுமாக நம்ம பிரவேசிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கொரானுக்குரிய நன்றிகளை ஏற்படுத்திக் கொண்டு, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நம்ம ஒரு சிறிய பாடத்தை நம்ம பார்க்க போகலாம். செய்த இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பாடப்பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அவருடைய மரணத்துக்கு பின்பு பார்த்திருக்கிறோம் நினைவு, நம்முடைய கர்த்தராக இயேசு நினைவு கூறுதல் நாள்ல அதுக்கு முன்பாக நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய மரணம், அப்ப அவருக்கு அது எந்த விதமாக சம்பவித்தது, அப்போ அதனுடைய முக்கியத்துவமான காரியங்கள் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அதுலயே நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் சீஷர்கள் எல்லாருக்கும் அந்த காரியங்கள் நன்றாக தெரியும். ஏனென்றால் அவருடைய மரணம் அவருடைய கண் முன்பாக நடந்ததை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து அவங்க பார்த்தாங்க சகோதர சகோதரர். அப்போ அதே சமயத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசு மரித்ததுனால அவர்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அதே சமயத்துல அங்க நம்ம பார்க்கிறோம் அவருடைய உயிர்த்தெழுதல், 3 நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆனா அந்த உயிர்த்தெழுதல் கூடிய அந்த ஒரு சத்தியம், அந்த ஒரு காரியம் இந்த சீஷர்களால் என்ன செய்ய முடியலன்னா அது சரியா கிரகிக்க முடியல. அப்படின்னா அது அதை பத்தி அவங்க சிந்திக்கல அவ்வளோ. ஏனென்றால் அதுக்கு நம்ம பார்க்கும்போது சகோதர சொல்லு நம்ம மூத்த சகோதரர் சொல்லும் போது என்ன ஒரு காரணமாக இருக்கலாம், உயிர்த்தெழுதல் பத்தி ஏன் அவருக்கு அவங்க சரியா வந்து தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் அந்த சம்பவங்களை கர்த்தருக்கு கர்த்தர் இயேசுக்கு நேரிட்ட அந்த ஒரு சம்பவங்களை கண்ணால அவங்க பார்த்தாங்க. நம்ம பார்க்கிறோம் அவரு சிலுவை தூக்கிட்டு போனது, அவரை அவமானப்படுத்தினது, பொய் சாட்சி அங்க சொன்னது, அதே சமயத்துல பொய்யான குற்றச்சாட்டுகளை அங்க பேசினது, அதே சமயத்துல இன்னும் அவரை அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களே வந்து ஏசினது, இது போன்று அவரை ரொம்ப அந்த கொடுமையிலாம் அவங்க வந்து அந்த அவங்க நேரடியாக பார்த்ததுனால அதை பார்த்து பார்த்து சகோதரர்கள் அதை பார்த்து பார்த்து அவருடைய இறுதி சோர்ந்து போச்சுனா. அதே சமயத்துல அவரு சிலுவை மேல இருக்கும் போது அப்ப அவரு இறந்த பின்பு அவருடைய உடலை எடுத்துட்டு போய் அடக்கமெல்லாம் செய்யும் போது இதெல்லாம் வந்து அவங்க கூடவே இருந்ததுனால என்ன பார்க்கும்போது அவர்கள் இருதயம் ரொம்ப சோர்ந்து போச்சு. அதனாலதான் கர்த்தர் இயேசு அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசின வார்த்தைகள், அந்த முந்தின நாளில் பேசின வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா அந்த உயிர்த்தெழுதல் குறித்து அவங்க மைண்ட்ல வரல சகோதர சகோதரர். அதனால அவர் ரொம்ப சோர்ந்து போனாங்கன்றது நம்ம பார்க்கிறோம். அப்படி இப்படி இருக்கும்போது அன்று நம்ம பார்க்கிறோம் வாரத்தின் முதலாம் நாள்ல அன்றைக்கு அந்த அந்த கல்லறையின் இடத்துல மரியாதை அவங்க போறாங்க. அப்போ கர்த்தர் இயேசு அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க உயிர்த்தெழுந்தார்ன்ற ஒரு காட்சி அங்க அவங்களுக்கு சொல்றாங்க. அப்போ அவங்க அந்த ஓடி வந்து யாருகிட்ட சொல்றாங்கன்னு பார்க்கும்போது இந்த சீசர்கள் என்ன சொல்றாங்க, சீசர்கள் போய் பார்க்கும்போது அவருடைய சரீரத்தை அங்க காணல. இப்போ காணாம இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இது என்ன சரீரம் வந்து காணாம போயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு சரியா இன்னும் அந்த உயிர்த்தெழுதலை பத்தி அவங்க சரியா அவங்க உணர்ந்து கொள்ள முடியல சகோதர சகோதரர். அப்படி இருக்கும்போது தான் இங்க நம்ம பார்க்கிறோம் யார் யார் போறாங்கன்னு பார்க்கும்போது எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு அப்போஸ்தலன் பேதுரும் கிளியோப்பா என்பவரும் அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க நடந்து போறாங்க சகோதர சகோதரர்களே. அப்பொழுதுதான் அவங்க துக்கமுகமாக அவங்க போறாங்க. இப்ப நீங்க வாசிக்கலாம் சிஸ்டர்.
நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகள் அறியாதபடிக்கு நீ அந்நியராய் இருக்கிறோ என்றாள்.
அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து மிகுந்த சோகமாக அவங்க ஊருக்கு போறாங்க சகோதர சகோதரர்கள். அப்படி போகும்போது அந்த வழியில அது நம்ம பார்க்கணும், எங்கிருந்து போறாங்கன்னா எருசலேமிலிருந்து அவங்க எம்மா ஊருக்கு. அவங்க வீடு எங்க இருக்குன்னா கலிலேயில இருக்குங்களா அவங்க வீடு, கிளியப்பா அவங்க வீடு. அப்போ அவங்க போகும்போது அவங்க வழியில் முழுவதும் அதை பேசிட்டு போறாங்க. அது என்ன பேசிட்டு போறாங்கன்னா அந்த நடந்த சம்பவங்களை குறித்து பேசிட்டு போறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு கர்த்தராக இயேசுகிறது ஒரு வழிப்போகன் மாதிரி அங்க அவர்களோட கூட அவங்க இணையறார். அப்ப இணைந்து அவர் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறார், ஏன் வந்து நீங்க வந்து துக்கமுகமா வந்து போயிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த எருசலேமில் நடந்த சம்பவங்களும் ஒண்ணுமே தெரியாதா சொல்லி அங்க சொல்ற கர்த்தர் இயேசுவை பற்றி அங்க அவருக்கு என்ன நடந்தது, நல்லா தீர்க்கதரிசியா இருந்தாரு, நல்லா அற்புத அடையாளங்களை செய்தாரு, எல்லாருக்கும் நன்மை செஞ்சாரு. அப்படிப்பட்டவரை வந்து இந்த பிரதான ஆசாரியர்களும் அங்க வேத பாரர்களும் வந்து அவரை சிலுவையில் எடுத்து அவங்க கொலை செய்தார்கள் என்று அங்க சொல்றாரு. 21 வசனத்தில் பார்க்கும்போது அப்போ சொல்றாரு அவரு தான் இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பார் அப்படின்னா, ஒரு இந்த ரோமன் ஆட்சிக்கு உட்பட்ட இந்த இஸ்ரேலை அவர் மீட்பாரு, அவர் ராஜாவாகி இந்த தேசத்துக்கே வந்து ஒரு சுதந்திர நாடாக அவர் ராஜாவாக இருப்பார் என்று நாங்க நம்பியிருந்தோம். ஆனா என்ன ஆச்சுன்னா அவர் என்ன ஆச்சுன்னா மறித்து போயிட்டாரு. சோ அதனால மிகுந்த ஏமாற்றத்தோடு அவங்க சொன்னதாக நம்ம அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். சொல்லிட்டே வரும்போது அங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்போ கர்த்தர் இயேசு மரித்தது அவரை கொண்டு போய் கல்லறையில் அடக்க பண்ணது, அப்போ ஸ்திரீகள் வந்து பார்க்கும்போது அங்க அவர் உயிர் தெழுந்தது, அந்த தூதர்கள் பேசினது, இதெல்லாம் வந்து அவங்க பேசிட்டே வராங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது அவருடைய சரீரத்தை வந்து காணல, இவங்க கூட நேரடியா போய் பாக்குறாங்க அந்த சரீரத்தை வந்து காணல. அப்ப அப்படி இதுதான் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அப்போ அவர் அந்த வழிபோக்கன் அப்படி கர்த்தர் இயேசு என்ன பேசுறாரு பார்க்கும்போது, தீர்க்க அதாவது புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பற்றின தீர்க்க தரிசனங்கள். இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து எல்லாருக்காகவும் மறிக்கப்படணும், அதே சமயத்தில் அவர் வந்து உயிரோட எழணும். அதை பற்றின தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து உரைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு சொல்றாங்க சகோதர சகோதரிகள். அப்போ ஏன்னா இவரு இவங்க என்னன்னா கத்தரேசு மறித்து போயிட்டாங்களே நினைச்சிட்டு ரொம்ப சோகமா இருக்கலாம். கத்தரேசு நீ அவ்வளவுதான், நமக்கு வந்து நீ எதிர்காலம் வந்து முடிஞ்சது அப்படின்ட்டு ரொம்ப அவர் அப்செட் ஆயிட்டாங்க. அவங்க ரொம்ப சோர்ந்து போய் இனி நமக்கு எந்த ஒரு எதிர்காலமும் நமக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் வந்து நினைவுபடுத்துறாங்க. கத்தராக நினைவுபடுத்தும் போது அதெல்லாம் வந்து அவங்க ஒவ்வொன்றாக அவங்க வந்து கேக்குறாங்க. அப்புறம் லாஸ்டா பாருங்க வாசிங்க. அப்போ அங்க நம்ம முக்கியமா பார்க்கும்போது அப்படி பேசிக்கொண்டே போகும்போது இவர்களுடைய வீடு வந்துச்சு. அப்ப வீடு வந்த உடனே அங்க நம்ம பார்க்கிறோம் அங்க கர்த்தர் இயேசு அவரு இன்னும் ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஒரு என்ன சொன்ன ஒரு பாவனை கொண்டார். நானே ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கும்போது, இல்ல இல்ல இருட்டாயிடுச்சு, நீங்க வந்து இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, அதனால வந்து நீங்க போகாதீங்க, நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்களோட வந்து நீங்க தங்கணும், ராத்திரி தங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க காலையில இருந்து நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி அங்க அதை சொல்றாரு. ரொம்ப வருந்தி அங்க கேட்டுக்கொண்டாங்க பார்க்கும்போது. அதன் பிரகாரமாக வாசிங்க. சாப்பிட நேரம் வந்துருச்சு சகோதர சகோதரர். அப்ப சாயங்கால நேரத்தில் அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட நேரம் வரும்போது அந்த அப்பத்தை எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. அப்ப நம்முடைய கர்த்தர் இயேசு அந்த அப்பத்தை எடுத்து அந்த பிட்டு சாப்பிடும், அந்த பிட்டு சாப்பிடுவதற்கு பிட்டும் போது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, வந்தவர் வந்து நம்ம கூட வந்தவர் வந்து யாருன்னா இந்த கர்த்தராஜு இயேசு தான், அவர் தான் வந்திருக்கிறாரு. அப்போ அந்த அப்பம் பிடிக்கிற ஸ்டைல வச்சு அவங்க கண்டுபிடிக்கும் போது உடனே கர்த்தர் இயேசு என்ன கேட்டார்னா, அங்கிருந்து அவங்க மறைந்து போனவர்ன்றது நம்ம பார்க்கிறோம். மறைந்து போன உடனே அவங்க உடனடியாக என்ன செய்யறாங்கன்னு பார்க்கும்போது எருசலேமுக்கு அவங்க திரும்பி அங்க போறாங்க. அவரை பாருங்க அங்க என்ன பேசிக்கிறாங்க பாருங்க, 32 வசனம்.
அவர் எருசலேமுக்குள் நுழையும் போது எப்படி நுழையிறாரு,
ஒரு ராஜாவா நுழைறார் இல்லைங்களா. எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, ஆமா ஓசானான்னு பாடி அந்த என்ன தங்களுடைய ஆடைகளை எல்லாம் என்ன பண்ணாங்க போட்டு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அங்க செய்தாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும் போது ஓ ராஜாவா வந்துருவாரு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதே சமயத்துல ஆலயத்தில் உள்ள போய் எல்லாரும் என்ன பண்ணாரு, அந்த காசுக்காரர்கள் வியாபாரிகள் என்ன பண்ணாரு, எல்லாம் விரட்டி அடிச்சாரு, அதிகாரத்தோட என்ன விரட்டி அடிச்சாரு. யார் இவர் என்ன பண்ணனா இவரை எதிர் நிக்க முடியல. அது கூட நம்ம அவங்க சீசர்கள் எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் பரிசேயர் சதிசேயர்கள்ட்ட அங்க பேசுறது கடைசியாக அவர் வந்து பேசுறது ரொம்ப அதிகாரமா பேசியிருக்காரு. இவரு பேசுறது வந்து அவங்க யாருனாலும் எதிர் நிக்கவே முடியல. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் பரிசேயர்கள் சதிசேயர்கள் இவரை வந்து எப்படியாவது கைது பண்ண ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுங்கிற பல முறை பல வழிகளையும் அவங்க வந்து தேடுறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நல்லா பொறுக்கிற நல்ல புத்திசாலி அப்படி கருத்தா வயசு. ஏன்னா தேவன் அவ்வளவு ஞானத்தை நம்ம கொடுத்திருந்தார் நம்ம பார்த்தோம். அதனால அவருடைய ஞானம் வந்து நம்ம அவர் பல முறை சோதனை பண்ணி தான் காசு எடுத்துட்டு வந்து ராயனுக்கு வந்து வரி கொடுக்கணுமா வேண்டாமா. அப்ப இந்த மாதிரி அவங்க சோதனை பண்ணும்போது கர்த்தரேசு சரியான வகையில் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணிக்கிறாரு பதில் கொடுத்து அவங்க வாயிலை வந்து அங்க அடக்கி செய்திருக்கிறார் நம்ம. அதனால இவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் அங்க வைக்கிறதுக்கு வகை தேர்னாலும் இவர் என்ன பண்ண முடியல, எந்த ஒரு குற்றத்தையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால அப்போ அவர் கத்தரேசு லாஸ்ட்ல பேசுற உரைகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமா பேசியிருக்காரு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓ நீ ராஜ்யத்தை வந்து என்ன பண்ணிடுவாரு, இன்னை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கறது இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்த நம்பிக்கை உடனே அது என்ன ஆயிடுச்சுன்னா கெச்சமேனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் அப்படியே வந்து குறையிருக்காங்க. எப்படின்ற நீங்க பார்க்கும்போது கத்தரேசுவை கைது பண்றது வந்து அவங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். கர்த்தரேசுவை கைது அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அவருக்கு ஏற்பட்ட அநீதி. அப்போ அதை வந்து பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி வந்து ஆகுறாரு, அப்புறம் அவருக்கு கொடூரமான சிலுவை மரணம், அப்போ சாவுங்கிறது அவங்க கண்டிப்பா எதிரே பார்க்கல. அவங்க ஒரு சரியான கர்த்தரேசுடைய மரணத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவரு சாக வேண்டியது இருக்குங்கிறது வந்து சீசர்கள் வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியல சகோதரர். அதனால அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம். இன்னும் ஏமாற்றம் என்னன்னா அவருடைய சரீரத்தை காணாமல் போனது. கர்த்தரேசு மாதிரி தான் கொண்டு போய் சரீரத்தை கொண்டு போய் அடக்க பண்ணாங்க. இப்ப அடக்க பண்ணப்பட சரீரம் என்ன ஆச்சு, இப்ப காணாமல் போனோம். இதனால என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி அப்போ அங்க ஒரு மாதிரி நடந்திருக்கிறாரு, இங்க ஒரு மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்கிறது. இது பார்க்கும்போது அவங்களுக்கு சீசர்களுக்கு வந்து ரொம்ப குழப்பம் அங்க ஏற்பட்டது சகோதரர்களே. அதான் நம்ம 21 பண்ணுவோம். 21 லூகா 24 அதான் சொல்ல இவரே இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனா இப்ப நம்பிக்கையில என்னாச்சு, அது இல்லாம போயிச்சு. அதான் இவைகள் சம்பவித்து இப்ப என்னாச்சு, அதனாலதான் அவங்களுக்கு என்ன ஆச்சு, துக்கம் வந்துருச்சு நம்ம பார்க்கிறோம். அவங்க நம்ம மேல வாசிக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் துக்கமுகமாக அவங்க இருந்தாங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதர சொல்றவங்களுக்கு மிகுந்த துக்கம் குழப்பம் இந்த மாதிரி வந்து அந்த சீசர்களுக்கு அங்க வந்துச்சு சகோதர சோழர்களே. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல ஏன்னா நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன நம்ம பார்க்கிறோம், அவருடைய வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது அவரை யாரும் என்ன பண்ண மாட்டார், விட்டுட மாட்டார். ஏன்னா தம்முடைய சீசர்களே அவருக்கு என்ன உயிருக்கு உயிராக அவர் நேசித்தாரு. அதே சமயத்துல சீசர்களுக்கு சொல்ல வேண்டிய பாடங்கள் இன்னும் அநேகமா இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் அவருடைய உயிர்த்தெழுதல் கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். அதை பற்றியதான அறிவு கூட அந்த சீசர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தேவையாக இருக்கும். அதே சமயத்துல அங்க ரொம்ப சோர்வுக்குள்ளாக போன அந்த சீசர்களை கண்டிப்பா பலப்படுத்துது. ஏன்னா ரொம்ப சோர்வுக்குள்ள போயிட்டாங்கன்னா என்னன்னா எல்லா சம்பவங்களும் மறந்து போயிடும். அவங்க கர்த்தரேசு உயிரோட போய் சொன்ன காரியங்கள் சத்தியங்கள் எல்லாம் என்ன ஆயிடும், இனி அவங்க சீசர்ல வந்து பலப்படுத்தல எல்லாம் விட்டுடுவாங்க. அதை நம்ம பார்க்கிறோம் எங்க போயிட்டாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு பழைய மாதிரி போயிட்டாங்க நம்ம பார்க்க. அப்ப அதனால இந்த சீசர்களை பலப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தர் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் அவர் பர்சனலாவே யாருகிட்ட போறாரு. இதை பார்க்கும்போது அங்க கிளியப்பாவும் பேதர் வந்து போகும்போது அவரு கண்டிப்பாக இந்த அவங்களுக்கு வந்து உயிர் தெளிஞ்சிட்டாங்க சொல்லுங்கிறதுக்காகவும், அதே சமயத்தில் அவர்கள் என்ன பண்ணும், அவர்களை திடப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு என்ன சொல்றாங்க உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், மாவிக்குரிய ரீதியில் அந்த உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் கர்த்தர் ஏசு என்ன பண்றாருனா இவர் பர்சனலாவே இப்ப என்ன பண்றாருன்னா அவர் அங்க ரூபம் மாறி அப்போ அங்க அங்க போறாரு. சோ அது அங்க போகும்போது நீங்க பாருங்க 14 பாருங்க. அவ்வா இயேசு தாமே சேர்ந்து அந்த வர்த்தமானங்களை எப்படின்னா அந்த சம்பவங்களை அவர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அப்போ அவர்களோட கூட ஒரு வழிபோக்கன் போல என்ன பண்றாருன்னா அவர் போறாரு. அவர் எப்படி போயிருக்கலாம் அப்படின்ட்டு அங்க சொல்லும் போது சகோதரர்களே அவர் ரொம்ப ஒரு ஜென்டலா கத்தரேசு அவங்களோட கூட சேர்ந்திருக்கு. அப்படின்னா ரொம்ப ஜென்டலா, அதே சமயத்துல இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, ஜென்டில் அண்டு சிம்பதி. அதாவது அவர்கள் கேட்கிறாரு இல்லைங்களா, கத்தரேசு என்னன்னா ஏன் வந்து நீங்க வந்து சோகமா இருக்கிறீங்க, அங்க கேக்குறாரு பாத்தீங்களா வசனம் பாருங்க. பதினேழு பாருங்க. கண்டிப்பா அவருடைய துக்கத்தை வந்து இவர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவார், ஆற்றுவார், அந்த துக்கத்தை வந்து தேற்றுவார். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அங்க ரூபம் மாதிரி அங்க போயிருக்கிறார். அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்ப அப்படின்னா அவர் ரொம்ப ஜென்டலாவும் போயிருக்கிறாரு, அதே சமயத்துல அவர்களை என்ன பண்ணும், ஆற்ற வேண்டும், அவர்கள் என்ன சொல்லணும், அவங்க மேல இறக்கப்பட்டு அவர்களை பலப்படுத்த வேண்டும். அது கூட வந்து அங்க செய்யணுங்கிறதுக்காக அங்க போயிருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சோர்களே. அதே சமயத்துல அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா கண்டுபிடிக்க முடியல இன்னொரு விஷயம். ஏன்னா அவரு ஆவியின் ரூபத்தில் உயிர்த்தெழுதல் ஆவியில் எழுந்திருக்காரு. அப்ப அவர் ரூபம் மாதிரி அங்க போகும்போது ரொம்ப இறக்கப்பட்டவராகவும் அதே சமயத்துல ரொம்ப ஜென்டலாவும் அங்க வந்து அவங்களோட கூட போய் சேர்ந்திருக்கிறாரு. அப்போ சேர்ந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா சகோதர சோர்களே அவர்களோட அந்த சம்பாஷணைகளை அங்க கர்த்தர் இயேசு அவர்களோட கூட அங்க பேசியிருக்காரு. அப்போ நமக்கு இன்றைக்கு என்ன ஒரு பாடமாக இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு என்னன்னா கர்த்தர் இயேசுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு ஜென்டில்னஸ், அதே சமயத்தில் அவருக்குள்ளாக அந்த இருந்த இறக்க குணம் இன்றைக்கு நமக்கு கூட கண்டிப்பாக தேவையாக இருக்கு அப்படிங்கிறார். அப்ப இன்றைக்கு நாமும் கூட சகோதர சோர்களே இந்த ஒரு நம்ம ஒரு சகோதரனையாவது ஒரு சகோதரியாவது நம்ம சந்திக்கும் போது கண்டிப்பாக அவர்கள் மேல நம்ம என்னன்னா அந்த ஒரு என்னன்னா நம்ம ஜென்டலாவும் அவங்க முன்பாக நடந்துக்கணும், அதே சமயத்தில் அவர்கள் மேல இருக்கப்பட்டவர்களாகவும் நம்ம கண்டிப்பாக நம்ம இருக்கணும். ஏன்னா அது அந்த என்னன்னா அதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், ரொம்ப அருமையா இருக்கு, எனக்கு விளக்கறதுக்கு அவ்வளவு முடியல, சொல்ற வாசிக்கிறேன். லவ் இஸ் த சக்சஸ்ஃபுல் ஆஃப் ஜென்டில்னஸ். அன்பு என்பது என்ன, அது ஜென்டில்னஸ் தமிழ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது தெரியலையா, அது எப்படி அது சாந்தம்னு போடலாம், சரியான வார்த்தை கிடைக்கல. அப்புறம் அதனால என்னன்னா அந்த ஒரு ஜென்டில், அதாவது அந்த ஜென்டிலுக்குள்ள என்ன இருக்குன்னா லவ் இருக்குங்கிற நம்முடைய கேரக்டர் வந்து நம்ம சகோதர சகோதரி முன்பாக இருக்கும்போது அந்த ஜென்டில் வந்து நம்ம காமிக்கணும். ஏன்னா அது அந்த ஜென்டிலுக்குள்ள என்ன இருக்குன்னா கேரக்டருக்குள்ள அந்த லவ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. த லவ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஜென்டில்னஸ் ஆஃப் சிம்பதி ஆஃப் ஆல் ரியல் ஹார்ட் ஹெல்ப்ஃபுல்னஸ். அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்போ அந்த ஒரு அன்புல நம்ம இருக்க முடியவர்களாகவும் மற்றவர்கள் முன்பாக ஜென்டிலாகவும் நம்ம கண்டிப்பாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ அப்படி நம்ம இருந்து தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு ஆறுதலை நம்ம கொடுக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால தான் நம்ம வசனத்தில் கூட பார்க்கிறோம், அன்புடன் சத்தியத்தை கைகொண்டு அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதர சோழர் அந்த ஒரு இரக்க குணமும் அந்த ஒரு ஜென்டில்னஸும் நம்ம தேவனுடைய மக்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக அங்க இருக்கு. அதே சமயத்துல அதான் நீங்க பாருங்க அவரு இணைந்தது கர்த்தர் இயேசு அவரோட கூட இருந்தது எப்படி இருந்திருக்காருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் பாருகிறோம். ஏன்னா அந்த அவருக்கு தெரியாத சம்பவங்கள் என்ன இருக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவர்களோட கூட சேரும்போது எப்படி சேர்றாரு, இவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சேர்றாரு. போறேன் வசனம் போறேன், 18 வசனம் போறேன். அவர்களுக்கு வந்து அந்த சத்தியங்களை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களே வந்து உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களை வந்து வழிநடத்தணும் நோக்கமா இருக்கு. இப்ப நீங்க கேட்கும் போது உடனே என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா நான் தான் வந்திருக்கேன்னு என்ன பண்ணிக்கலாம், நான் தான் உயிர்த்தெழுந்த இயேசு தான் வந்திருக்கிறேன் வந்து என்ன பண்ணிக்கலாம், உடனே வந்து காட்சிகளை கொடுத்துருக்கலாம், அவரோட வந்து பேசிக்கலாம் பண்ணிக்கலாம். ஆனா கத்தரேஸ் அப்படியெல்லாம் பண்ணல நம்ம பாருங்க. அப்ப எதுவுமே தெரியாதவராக என்ன பண்றாருன்னா சகலமும் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி என்ன பண்றாரு, அங்க அந்த ஒரு வழிபோகன் மாலே அங்க வந்து அங்க இணைந்திருக்கிறார். அப்போ நாமும் கூட சகோதர சோழர்களே அந்த ஞானம் கர்த்தர் இயேசு எப்படி ஞானமாக அவர்களோடு இணைந்து அந்த தேவனுடைய சத்தியங்களை வந்து அவர்களோடு பேசி அவர்களை வந்து கரெக்டாக நல்வழிப்படுத்தினாரோ அதே ஒரு மெத்தட் நாம கூட இன்றைக்கு பயன்படுத்த வேண்டும். அப்ப நாமும் கூட சகோதர சகோதரிகளை ஞானமுள்ளவர்களாக நம்ம நடந்து சகோதர சகோதரிகள் மத்தியில் நம்ம ஞானமுள்ளவர்களாக நடந்து எந்தெந்த காரியங்களை பேச வேண்டும், எந்தெந்த காரியங்களை பேசக்கூடாது, சகோதர சொல்லாத ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் எந்த விதமாக வந்து வழிநடத்த வேண்டும், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அதுல ரொம்ப ஞானமாக வந்து நம்ம நடந்து அந்த இரக்க குணத்தையும் அந்த அன்புல வந்து நம்ம அவர்களை வழிநடத்தணுங்கிறது நமக்கு அருமையாக அந்த பாடங்களாக அங்க கத்தரே சோ அதான் சொல்றாரு. அவ எல்லாமே தெரிஞ்சிருந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன பண்றாரு, அதனாலதான் அவங்க வழிபாக்கணும் என்று என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க நம்ம பாருங்க. அப்போ அந்த ஒரு ஞானம் நமக்கு கண்டிப்பாக ஞானமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும்ன்றது நமக்கு ஒரு பாடமாக இங்க வச்சிருக்காரு. அப்புறம் பாருங்க 19, 20, 21, 20 அவங்க என்ன பேசிருக்கலாம் சகோதர சொல்லு. ஏன்னா அந்த ஆபிரகாமுடைய சந்ததி நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 22 நம்ம வாசிக்கும் போது 16-17 என்ன உன் சந்ததி மூலமாக உலகத்தை என்ன பண்றேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அப்ப அந்த ஆபிரகாமின் சந்ததி கர்த்தரியா சொன்னது அவங்க உணர்ந்தாங்க தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி கர்த்தரியா சிப்பு என்ன ஆயிட்டாருன்னா அவர் இருந்து போயிட்டாரு. அதனால அவர் இருந்ததான் சொல்லி இவரே இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் இவைகள் சம்பவித்து என்ன ஆயிடுச்சுன்னா மூன்று அப்படின்னு அவங்க வந்து குழப்பமாக அவங்க இருந்தாங்க. அவர் அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்தது, அவ்வளவு அதிகாரமா பிரசங்கம் பண்ணது, ஒரு ராஜா மாதிரி அவருடைய செய்கைகள் எல்லாம் அமைந்தது, அப்படியெல்லாம் இருந்து திடீர்னு பார்க்கும்போது அது கைதானது, அவரு மறித்தது, அவருடைய சரீரத்தை காணாமல் போனது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சகோதர சகோதரர்களுக்கு ரொம்ப அங்க என்ன சார் டிசப்பாயின்மெண்ட், அவங்க வந்து ரொம்ப குழப்பம், அங்க குழப்பமும் ஏமாற்றமும் அங்க ஆயிருந்தாங்க. அதான் அவங்க சொல்றாங்க அந்த அவரிடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காரியங்களை கத்தரேசுகிட்ட அந்த வழி போகிற மாதிரி இருக்கு அவர்கிட்ட வந்து அங்க சொல்றாங்க பாக்குறோம். அப்புறம் பாருங்க 25 பாருங்க 24-25 அப்போ தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். அப்போ நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி பேசியிருப்பாரோ நின்று எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா சகோதர சொல்ல இது வந்து ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு திட்டுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மாதிரி நம்மளுடைய கர்த்தர் இயேசு வந்து அங்க பேசுறது சான்ஸ் இல்ல. ஏன்னா அவர் வழி போகிற மாதிரி இருந்துட்டு என்ன பண்ண முடியாது, நீங்க உங்களுக்கு அவ்வளவோ புத்தி இல்லையா என்ன பண்ண முடியாது, அங்க வந்து சத்தம் போட முடியாது. ஆனா அது நம்ம இதுல நம்ம டயக்ராம்ல வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு பார்க்கும்போது இ செட் டு தம் தாட்லெஸ் அண்ட் ஸ்லோ வித் ஹார்ட் ஆஃப் த பிலீவ். அப்படின்னா சிந்திக்கிறதுக்கு அவ்வளவா நீங்க வந்து சிந்திக்கலையா அப்படிதான் வந்து கர்த்தர் இயேசு பேசிக்கலாம். அப்போ அதே சமயத்துல மந்த இறுதினா அது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் இயேசு பற்றின காரியங்களே நீங்க அவ்வளவா என்ன பண்ணல நீங்க வந்து புரியல அப்படின்னு அந்த மாதிரிதான் வந்து கர்த்தர் இயேசு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பேசிருக்கலாமா வழிய நீங்க என்னன்னா புத்தி இல்லாதவர்களே என்ன பண்ணிருக்க முடியாது அந்த மாதிரி வந்து பேசிட்டு சான்ஸ் இல்ல. சரி நீங்க ரெஃபரன்ஸ் வேணா நீங்க இதுல வேணா நீங்க பாருங்க என்னன்னா டயக்ராம்ல வந்து நீங்க வேணா பாருங்க அங்க அப்படிதான் போட்டுக்கற தாட்லெஸ் அப்படின்னா அவ்வளவா சிந்திக்கலையா நீங்க அதை பத்தி அப்படிதான் இருக்கு. அப்போ இங்க கூட நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே அதுல நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கும் 26. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அப்போ அங்க அந்த அப்போ அந்த சீஷர்கள் அவங்க சரியான அந்த காரியங்களை கர்த்தர் இயேசு பற்றின காரியங்களை சரியா என்ன பண்ணா அவங்க கிரகிக்கல. அதனாலதான் என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்க ஏமாற்றம் ஆயிட்டாங்க சகோதர சகோதரர்கள். கர்த்தர் இயேசு பற்றின அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன அவங்க சரியானபடி இனி என்ன ஆகல நான் கிரகிக்கல. அதனாலதான் கர்த்தர் இயேசு அங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா நீங்கள் மந்த இறுதியம் உள்ளவர்கள் அப்படின்னா நீங்க அவ்வளவா நீங்க என்ன பண்ணல அந்த தீர்க்க தரிசனங்களே காரியங்களை நீங்க அவ்வளவா நீங்க புரிஞ்சிக்கல அப்படி. அதனாலதான் கர்த்தர் இயேசு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அந்த தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் இப்ப என்ன பண்றாரு அவர் அதான் மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகள் சொன்ன வேத வாக்கியங்கள் எல்லாம் என்ன பண்றாருன்னா விவரித்து காண்பித்தார். அப்போ விவரித்து காண்பித்து தான் என்ன பண்றாருன்னா சகோதர சோழர்களை அவர்களை வந்து அங்க பலப்படுத்துறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவர்களை வந்து பலப்படுத்துறாரு. அப்போ இதுல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடங்க கர்த்தரே அங்க சொல்லிக்கிறாரு பார்க்கும்போது இன்றைக்கு சகோதர சோழர்களே அன்றைக்கு சீசர்களை வந்து பலப்படுத்துவதற்கு கர்த்தரேசோ அந்த ஏன்னா அந்த தீர்க்க தரிசனங்கள் வசனங்கள் பேசும்போது அவங்களுக்கு இருந்து என்ன ஆச்சு பின்னாடி கர்த்தர் இயேசு பின்னாடி ஏன்னா அப்போ அவங்க தெரியல கர்த்தர் இயேசு மறைந்து போனேதான் அந்த வசனங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்குது. அதனால என்னன்னா அப்ப அந்த வசனங்கள் மூலமாகத்தான் அவங்களுக்கு என்னன்னா அந்த கர்த்தர் இயேசு அவங்க அறிந்த உடனே அந்த பேசின தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்குள்ளாக அந்த வேலை செஞ்சிருக்கு நம்ம பார்க்கிறோம். அதை பத்தி சிந்திச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு உற்சாகத்தை கர்த்தர் அந்த வசனங்கள் மூலமாக என்ன பண்ணிக்கிறாருன்னா அங்க கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவங்களுக்கு தேவையான அந்த உற்சாகத்தை அந்த ஒரு புத்துணர்ச்சியை வசனங்கள் வச்சு தான் என்ன பண்ணிக்கிறாருன்னா அங்க வந்து பேசிருக்கிறாரு. அப்போ நமக்கு இதுல என்ன அருமையான ஒரு பாடம் இருக்குன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரர் இன்றைக்கு நம்ம யாராவது வந்து ஒரு சகோதரனுக்காவது ஒரு சகோதரிக்காவது நம்ம யாராவது வந்து ஒரு வழிநடத்தல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் ஒரு ஆலோசனை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா சகோதர சோழர்களே நம்முடைய சொந்த கருத்துக்களை வந்து பேசக்கூடாது ரொம்ப முக்கியமா சொல்றாரு. அதே சமயத்துல நம்ம எந்த ஒரு சகோதரிடத்திலும் ஒரு ஒரு காரியத்தை வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா ஒரு ஆலோசனை வந்து சொல்லணும்னா வசனம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுதான் நமக்கு பாடம். ஏன்னா கர்த்தர் இயேசு அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது எப்படின்னா அந்த வசனங்கள் வச்சுதான் வந்து என்ன பண்ணிக்கிறார் பேசிக்கிறாரு. அப்ப இன்றைக்கு நாமும் கூட அதே சமயத்துல சொந்தமா பர்சனலா நேரடியா என்ன பண்ணல அங்க வந்து அந்த சீசர்களை திடப்படுத்தல நேரடியா அதை நம்ம பார்க்கலாம். அப்ப நமக்கு பாடம் என்ன நம்ம பாடம் பார்க்கும்போது அப்ப நாமும் கூட சகோதர சகோதரிகளை வந்து பலப்படுத்துவதா இருந்தாலும் சரி அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்கிறதா இருந்தாலும் சரி அது ஒவ்வொரு வசனங்களின் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஆலோசனைகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் சகோதர சகோதரர். அதே சமயத்துல இந்த ஒரு விஷயத்துல வந்து போதகர்கள் ரொம்ப முக்கியமாக அவங்க கவனிக்கணும். அதே சமயத்துல போதகர்கள் மற்றும் சபையை வழிநடத்தும் மூப்பர்கள் அப்போ இவங்க தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துற விதம் அது எப்படி அந்த சபையை வந்து வழிநடத்த வேண்டும் என்று பார்க்கும்போது வசனங்களின் அடிப்படையில் தான் வழிநடத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால ஆனா சுயமாக இருக்கக்கூடிய காரியங்களை கொண்டு வந்து சபையில வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்க செஞ்சிடக்கூடாது ரொம்ப. அதே சமயத்துல சத்தியங்களை பேசுபவர்கள் கூட அங்க நம்ம பார்க்கும்போது சொந்த காரியங்கள் என்ன சொல்லணும் மனுஷனுடைய பாரம்பரியங்கள் இது போன்ற இருக்கிற காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது எங்க சபையின் ஜனங்களோட வந்து அங்க பேசக்கூடாது. அதுதான் நம்ம பார்க்கிறோம் ஏசாயா 8:20 இருபதாம் வசனத்துல நம்ம வாசிக்கணும். சாட்சியாகமத்தையும் கவனித்து பாருங்கள் இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து. அப்போ அதனால சகோதர சோழர்கள் அப்ப மூப்பர்களும் தேவனுடைய சத்தியங்களை பேசுபவர்களும் இந்த ஒரு தேவனுடைய சத்தியங்களின் அடிப்படையில தான் வந்து அங்க தேவனுடைய ஜனங்களை வழிநடத்த வேண்டும் அவங்களை வந்து பராமரிக்க வேண்டும் எல்லாம் வந்து இருக்கு. அதே சமயத்துல சபையின் ஜனங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாடம் என்ன பார்க்கும்போது சகோதர சோழர்களே சபையை வழிநடத்துகிற என்ன சொல்றதுனா யார் சபையை வந்து வழிநடத்துகிறார்களோ அந்த தலைவர்களை வந்து பின்பற்றி போகக்கூடாது ரொம்ப முக்கியம். சபையை வழிநடத்துகிற தலைவர்களையோ அந்த என்ன சொன்ன சபைக்கு சத்தியங்களை சொல்பவர்களையும் என்ன பண்ணக்கூடாது அவர்களை மனுஷர்களை என்ன பண்ணக்கூடாது பின்பற்றக்கூடாது. கர்த்தராக இயேசுவை மட்டும்தான் என்ன பண்ணணும் அவர்கள் வந்து பின்பற்றணும். அதனால இது கூட ரொம்ப முக்கியமாக அங்கு பேசியிருக்காருங்கிறது கூட நமக்கு அங்கு பாடமாக அங்கு இருக்கு. அதே சமயத்துல கர்த்தர் இயேசு அங்க பாக்குற அங்க நம்ம பார்க்கிற வசனத்துல 27 வாசிங்க மீண்டும் அதான். அப்போ மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தை குறித்து அங்க பேசியிருக்கிறாங்க அந்த காரியங்கள் என்ன பண்றாருன்னா விவரித்து காண்பித்தார். அப்போ நம்ம என்னன்னா அது ஒரே வசனத்துல அவர் முடிச்சாரு சுருக்கமா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் விவரமா நம்ம பார்க்கலாம் எந்தெந்த காரியங்களே வந்து அங்க கர்த்தர் இயேசு அவங்க ஏன்னா கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தை குறித்து ஏன்னா கர்த்தர் இயேசு எல்லாருக்காகவும் மறிக்கப்பட வேண்டும் அதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தை குறித்து மோசே முதல சகல தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க அங்க அங்க பேசிருக்கிறாரு. அப்போ எந்தெந்த தீர்க்க தரிசனங்களை அங்க நம்ம கர்த்தர் இயேசு அங்க பேசியிருக்காரு பார்க்கும்போது முதலாவது யாருன்னா மோசே. அப்ப மோசே வந்து கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தை குறித்து எங்க அவர் பேசியிருக்கிறாரு என்று நம்ம பார்க்கும்போது ஏன்னா ஞாபகம் வருதுங்களா கரெக்ட். ஆனா அவர் மரணத்தை குறிச்சு பேசிருக்கணும் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல வந்து கர்த்தர் இயேசு மரணத்தை குறிச்சு மோசே பேசிருக்காரு சர்ப்பம் சர்ப்பம் கரெக்ட் அது ஒரு விஷயம். அப்புறம் அது இருக்கு அது ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாருக்கும் வெளிச்சமானது நம்ம பார்க்கலாம் அந்த பஸ்ல ஆடு அடிக்கப்பட்டது கர்த்தர் இயேசு அந்த மேல் வீட்டரையில் அப்படின்னு சொல்றாரு அந்த பாடம் நம்ம பார்க்கிறோம் யாத்திராவும் 12:6 5:6 அதை அடித்து அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பஸ் கார்டு யாருன்னா அது நான் தான் கத்தரையே சொல்லும், அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதை அடித்து அப்ப அந்த 14ஆம் தேதி என்ன பண்ண பஸ் கார்டு அது கொல்லப்பட வேண்டும், அதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த எல்லா உலகத்தினுடைய பாவங்களை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியாக கத்தரேசு, அதே என்ன 14ஆம் தேதி கத்தரேசு அந்த மரணத்தை அவர் எடுத்தார். அதே சமயத்துல இது யாருக்காக அந்த முதல் பேரானவர்களுக்கு சகோதர சொல்ல 12வசனம் போறோம். அப்போ முதற்பேரானவர்கள், ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்துல வந்து முதற்பேரானவர்கள் யாருன்னு பார்க்கும்போது இன்னைக்கு சபை. அப்ப சபைக்காக ஆடு வந்து என்ன பண்ணணும், சபை வந்து உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் ஆடு அடிக்கப்படும் அப்படின்னு கத்தரா இயேசு கிறிஸ்து மரணத்தை எடுக்க வேண்டும். இதெல்லாம் வந்து என்ன நான் பேசியிருக்காரு. அப்ப இன்னொரு ரொம்ப முக்கியமாக கத்தர் இயேசு வந்து மரணத்தை குறிச்சு என்ன இருக்குன்னா, மோசே என்ன சொல்லியிருக்காருன்னா, வேற ஏதாச்சும் ஆபிரகாம் ஈசாக்கு என்ன பண்ணார் கொண்டு போய் மறிக்கப்பட வேண்டும் மறிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அங்க பேசியிருக்காரு. அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகள் இன்னும் யாரெல்லாம் வந்து கர்த்தர் இயேசுவின் மரணத்தை குறித்து அந்த தீர்க்க தரிசனமாக பேசியிருக்காங்கன்னா தாவீது. இப்ப தாவீது வந்து நிறைய அநேக இடத்துல பேசியிருக்காரு, சங்கீதத்துல வந்து நிறைய இடத்துல கர்த்தர் இயேசுவின் மரணத்தை குறித்து பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக சங்கீதம் 22ல் அவருடைய மரணத்தை குறிச்சிருக்கு. சங்கீதம் 22வது சங்கீதம் ஒரு 6ல் இருந்து சில வசனங்களை வாசிக்கும். இதெல்லாம் வந்து நடந்தது சகோதர சகோதரர்கள். கத்தரா இயேசுக்கு சிலுவையில் இருக்கும்போது என்ன தேவன் நம்பி இருந்தா, தேவனுடைய குமாரனா இருந்தா அது என்ன பண்ணுங்க, உண்மை நீ ரட்சித்துக் கொள் என்று கேலி செய்தார்கள் பார்க்கிறோம். அதே சமயத்துல சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று கூட அவங்க என்ன கேலி செய்தாங்க நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அதை நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்தா 16ல் இருந்து வாசிக்கணும். இதெல்லாம் பேசுறாருங்க சகோதர சகோதரிகள். அப்ப இதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி இப்ப அந்த சீசர்கள்கிட்ட பேசுறாரு. அப்ப இதெல்லாம் வந்து நடக்கணுமே, அப்ப சகோதரர் என் எலும்புகள் அப்ப அவ்வளவு தூரம் வந்து அடிவுகள் பட்டாரு, அவ்வளவு தூரம் வந்து பரியாசங்களை ஏற்றுக்கொண்டாரு. அதே சமயத்துல அவர் மறிக்கும் போது அவருடைய உடைகள் என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தாங்க சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா விலக்கி அங்க என்ன பண்றாரு சொல்றாரு. அதே சமயத்துல அவருடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்றாங்கன்னா அவர் கத்தர் இயேசு அங்க வந்து பேசுறாரு சகோதர சகோதரர்கள். அதே சமயத்துல இன்னும் நம்ம பார்க்கும்போது அவருடைய மரணத்தை குறித்து இன்னும் எங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா அடுத்ததாக நம்ம எங்க நம்ம பார்க்கிறோம் ஏசாயா. நம்ம ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒரு 4, 5, 6 படிங்க. அவர் நெருக்கப்பட்டு முடுக்கப்பட்டு இருந்தார், ஆனால் பன்னெண்டு மட்டும் வாசிங்க சிஸ்டர்.
அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து.
அப்போ போதும், அப்போ அவர் தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி எப்போ ஆனாலும் கண்டிப்பாக கர்த்தரே சுமரிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து நான் அதே சமயத்தில் நம்ம மேற்கண்ட வசனங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு வாயத்திரவாத ஆடு போலதான் அங்க நம்ம பின்னாடி போனார் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் எங்கேயுமே கர்த்தரே என்ன பண்ணலன்னா அவர் வாயத்திறது அவ்வளவாக வந்து பேசல, ரொம்ப முக்கியமான சமயங்கள் மட்டும்தான் கர்த்தர் ஏசனம் பண்ண என்ன செய்திருக்காருன்னா அவர் பேசியிருக்காரு. அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு அந்த சீசர்களோட என்ன பண்றாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து தீர்க்க தரிசனத்தில் இருக்கு, அதே மாதிரி வந்து அவருக்கு நடந்தது இல்லையா, அவர் வந்து மறிக்க வேண்டும் இல்லையா, இப்ப என்ன பண்றாரு பேசுறாரு சகோதர சகோதரர்கள் அந்த சீசர்கள் இடத்துல வந்து கர்த்தர் ஏசு பேசுறாரு அவருடைய மரணத்தை குறித்து. அப்புறம் இன்னும் வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் எந்த தீர்க்க தரிசனம் இருக்கு கர்த்தர் ஏசனுடைய மரணத்தை குறித்து பார்க்கும்போது தானியல் நம்ம வாசிக்கிறோம். தானியல் 9 அதிகாரம் 25 மற்றும் 26.
இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுத்துட்டு கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அடக்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இழுக்கமான காலங்களிலும் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு
அந்த 62 வாரங்களுக்கு பிறகு மேசியா சங்ககரிக்கப்படுவார். அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறாருனா கர்த்தர் இயேசு வந்து அங்க நேரடியாக அங்க அவர்களிடத்துல வந்து பேசியிருக்காரு சகோதர சகோதரர்களே. அப்ப பேசினாரு, அப்புறம் இன்னும் அது மட்டுமல்ல அவர் மறிக்க வேண்டும் என்பது பற்றியும் பேசியிருக்கிறாரு. அதே சமயத்துல அவர் உயிர்த்திலிருந்து அவர் எப்படி ராஜாவாக ஆளுவார் என்பது குறித்தும் அவர் பேசியிருக்காரு. நம்ம அதிகமா வாசிக்கல, சங்கீதம் 22 பின்பகுதி அதாவது 20 வசனங்களுக்கு அந்த பக்கம் 25-26 31 வரைக்கும் இருக்கிறோம். அதெல்லாம் வந்து பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து இதெல்லாம் எப்பனா அவர் மேசியா ராஜாவாக ஆளும் போது மேசியா ராஜாவாக மேசியா வந்து மறிக்கப்பட வேண்டும் என்பதும் இருக்கு. ஏன்னா சீசர்களுக்கு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா அவர் அப்படியே மேசியாவாக ராஜாவாக இருந்துடணும், அவர் சாக கூடாதுங்கிறத அவங்க வந்து மனசுல நினைச்சிருக்காங்க. அதனாலதான் கர்த்தர் இயேசு என்ன விளக்கி சொல்றாருன்னா அவர் மரிக்கணும், அதே சமயத்துல மரித்ததுலேருந்து உயிரோடு எழுந்து அவர் பின்னாடிதான் என்ன பண்ணுவாருன்னா ஆட்சி செய்வாருங்கிறது பத்தி தான் வந்து என்ன பண்றாருனா கர்த்தர் இயேசு விவரமாக. அப்ப முதல்ல மரிக்கிறது பத்தி அங்க தீர்க்க தரிசனத்தை குறித்து அங்க பேசுறாரு. அதுக்கு பிற்பாடு என்ன பண்றாருன்னா அவர் மேசியாவாக ராஜாவாக ஆளும் போது எப்படி இருக்கும் அதை குறிச்சு கூட என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு அங்க பர்சனலா அங்க விளக்குறாரு. இன்னும் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் ராஜாவாக அவர் இருப்பாருங்கிறது எங்க இருக்கு என்று நம்ம பார்க்கும்போது தானியேல் 7 அதிகாரம் 9 மற்றும் 10 10 11. மகா உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்துல அந்த சமீபங்களுக்கு நடக்கிற காரியங்கள் அதை பத்தி பேசுறாரு. 13-14 வாசிக்கிற
Donnie,
அப்பா அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். இப்பன்னா அந்த ராஜ்யம் எந்த மாதிரி இருக்குங்கிறத குறிச்சு கூட கர்த்தரே என்ன பண்றாருன்னா அவங்க பேசுறாரு. அதனால சகோதர சகோதரர் முதல்ல என்னன்னா அந்த சீசர்களுக்கு இருந்த குழப்பத்தை அவர் தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா மேசியா வந்து அவரு மேசியா கர்த்தரேசு நினைச்சிட்டு இருந்தாங்க, அப்போ அவர் இறந்ததுனால என்ன ரொம்ப சோர்வாயிட்டாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா தீர்க்க தரிசன வசனங்கள் இப்படி எல்லாம் இருக்கு, மேசியா வந்து என்ன ஆகணும், அவர் சாக வேண்டும் என்பது இருக்கு அப்படி என்பது குறிஞ்சி கர்த்தரேசு விளக்கி பேசிட்டு அதுக்கு பிறகு அவர் மேசியாவாக ராஜாவாக வந்து ஆளுகை செய்யும் போது இந்த பூமியில என்ன நடக்குங்கிறது குறிச்சு கூட அங்க கர்த்தரேசு வந்து விளக்கமாக அந்த ரெண்டு சீசர்கள் கிட்ட அதான் சுருக்கமாக 27 வசனத்துல சுருக்கமா முடிச்சிட்டார். ஆனா கண்டிப்பா வழியில அவ்வளவு தூரம் 7 மைல் 8 மைல் இருக்கும் போது எவ்வளவு பேசிருப்பாரு சிந்திச்சு பாருங்க சகோதர சகோதரி. அப்ப 7 மைல் 8 மைல் என்று பார்க்கும் போது அவ்வளவு தூரம் என்னன்னா அந்த வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்குவாரு எடுத்து ஒவ்வொன்றாக 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 அங்க வந்து விளக்கி அவங்க அந்த சீசர்களுக்கு சொல்லும் போது அப்பதான் வந்து சீசர்களுக்கு என்னன்னா ஓ கரெக்ட் தான் வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்போ அவங்க என்னன்னா ரீகால் பண்றாரு. அதெல்லாம் வந்து என்னன்னா சகோதர சகோதரிகளே அவங்களுக்கு மறுபடியும் அதை வந்து புதுப்பிக்கிறாரு சகோதர சகோதரி. அப்போ புதுப்பிக்கும் போது அவங்க வந்து ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அப்போ மேசியா வந்து கண்டிப்பா அவர் மறிக்கணும், அந்த பிரகாரமா தான் கர்த்தர் இயேசு என்ன இருக்கிறாரு அவர் மறிச்சிருக்கிறாருங்கிறது வந்து அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க சகோதர சகோதரர்கள். அப்படி அப்படி போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த காரியங்கள் எல்லாம் பேசி பேசி கண்டிப்பா இந்த அந்த வழி முழுவதும் இந்த காரியங்கள் எல்லாம் பேசும்போது அவங்க மனசுக்கு கண்டிப்பா ஒரு ஆறுதல் வந்துடும். ஏன்னா தீர்க்க தரிசன வசனங்களின்படிதான் கர்த்தர் இயேசு என்ன இருக்கிறாரு நம்முடைய மாஸ்டர், இப்படி மாஸ்டர் வந்து தீர்க்க தரிசன வசனங்களின் படிதான் அவர் வந்து மறிச்சிருக்கிறார். அதனால என்னன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள வந்து என்னன்னா ஒரு ஆறுதல். அப்ப கண்டிப்பா பின்னாடி அவர் உயிர்த்தல வந்து என்னன்னா ராஜாவா வருவாரு அப்ப அப்படிங்கறது வந்து என்னன்னா அவங்க அது சிந்திச்சாங்க சகோதர சகோதரர். அப்போ இந்த மாதிரி அவங்க ஒரு ஆறுதலுக்குள்ளாக வந்த பிற்பாடு அவங்க என்னாச்சுன்னா அந்த அவங்க வீடு வந்துருச்சு. அவங்க வீடு வந்து பக்கத்துல வந்த உடனே நம்ம 28:29 வாசிக்க சொன்னாரு அவர் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா நான் இன்னும் போக வேண்டி தூரம் இருக்கிறது மாதிரி என்ன பண்றாரு காமிக்கிறார். அப்படின்னா சரிப்பா இவ்வளவு தூரம் ரொம்ப பேசணும் ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ற நான் போக வேண்டிய தூரம் இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க இல்ல இல்லையா இவ்வளவு தூரம் பேசிருக்காரு என்ன இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க இல்லைங்களா கேட்டதுனால அவங்க ரொம்ப ஆறுதல் ஆயிருக்கிறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாயிட்டு இல்லைங்க நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் தயவு செய்து எங்க வீட்டுல வந்து நீங்க தங்கிட்டு போங்க. ஏன்னா ஒரு வழிப்போக்கனாக அங்க இருந்ததுனால அப்ப என்ன அதனாலதான் வரிந்து என்ன பண்றாங்க கேக்குறாங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க நீங்க வந்து தங்கிட்டு இவ்வளவு தூரம் பேசிருக்கீங்க செஞ்சிருக்கீங்க ரொம்ப ஆறுதலா இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க எங்க வீட்டுக்கு வந்து நீங்க தங்குங்க என்று சொல்லி அங்க ரொம்ப வருந்தி அங்க கேட்டுக்கொண்டாங்க சகோதர சோழர்களே. அப்போ வருந்தி கேட்டுக்கொண்ட நிமித்தம் அங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சோழர்கள் என்ன ஆச்சுன்னா அவரு கர்த்தர் இயேசு வீட்டுக்குள்ள வந்து அவர்களோட கூட என்ன பண்றாங்க அந்த போஜனத்தை அங்க சாப்பிடுறாரு. அது மட்டும் இல்ல சாப்பிடல அவர் உடனே மறைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்ல ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சது அவரு போற வருந்தி கூப்பிட்டதுனால என்னாச்சுன்னா கர்த்தர் இயேசு அவர்களோட கூட வந்து உட்கார்ந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து அவளோட அந்த ஃபெலோஷிப் அந்த கர்த்தர் இயேசு கூட இருந்த ஒரு தருணம் அவங்களுக்கு வந்து. அது மட்டும் இல்ல ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம்னா வந்தவர் தான் இயேசுங்கிறது எப்ப கண்டுபிடிக்கிறாங்க எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்துதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதே ரொம்ப முக்கியம் வந்தவங்க என்னன்னா சப்போஸ் வழிப்போகன் மாதிரி இப்போ ஒருவேளை வந்து நான் வழிப்போகன் மாதிரி வந்திருக்கிறாரு அவரு சரி நான் போயிட்டு வரேன் போது இவங்க என்ன செஞ்சிருக்கலாம் சரிங்க அப்படிங்க ரைட்டுங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதான் நம்ம பார்க்கிறோம் இப்ப நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் இவங்க என்ன சரிங்க போயிட்டு வாங்க பாய் அப்படின்ற என்னன்னா கர்த்தர் இயேசு உயிரோட எழுந்திருச்சாருங்கிற விஷயம் என்ன பண்ணிருக்க முடியாது அவங்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது சகோதர சகோதரர்களே. அப்போ அதுல நமக்கு என்ன ஒரு பாடம்னா ரொம்ப முக்கியமாக அங்க சொல்றாரு என்ன ஒரு பாடம்னா உபசரிப்பு. சோ தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த ஒரு உபசரிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டியாக அது கண்டிப்பாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரர்களே. அப்ப ஏன்னா நம்ம பார்க்கிறோம் அப்புறம் அவ்வளவு தூரம் தீர்க்க தரிசன வசனங்களையும் எல்லாம் வந்து பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப அவங்க வந்து ஒரு ஆறுதல் அடைஞ்சாங்க எல்லாம் ஆனாங்க. அதே சமயத்துல சகோதர சகோதரிகளை ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது அந்த சந்தோஷப்பட்டு ஆறுதல் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அப்படி பேசினவருக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும் நம்ம அப்படி பேசினவருக்கு நம்ம கண்டிப்பாக அவரை வந்து உபசரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாக அங்க இருந்தது. அப்போ அங்க இருந்ததுனாலதான் சகோதர சகோதரிகளை அவரை அழைத்து அவருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அந்த அந்த உபசரிப்பை அவங்க செஞ்சாங்க. செய்யும் போதுதான் கர்த்தர் இன்னொரு விஷயத்த வெளிப்படுத்துவார்கள் நான் தான் உயிரோட எழுந்துட்டேங்கிற காரியத்தை அவங்க உணர்ந்து கொண்டாங்க. அப்ப அப்போ இன்றைக்கு நமக்கு சகோதர சகோதர தேவனுடைய ஜனங்களே, நமக்கு நாம் இன்றைக்கு வந்து தேவனுடைய சத்தியங்களை கேட்டு நம்ம தியானித்து நம்ம செல்வா படிச்சு நம்ம எவ்வளவு காரியங்களை நம்ம உணர்ந்து கொண்டாலும் நம்ம சந்தோஷப்பட்டாலும் சகோதர சகோதரர்களே, அந்த அன்புங்கிறது நமக்குள்ளாக என்னன்னு, அந்த உபசரிக்கிற அன்பு, அந்த உபசரிக்கிற குணம் என்ன, அதுக்குள்ள என்ன லவ், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த லவ்ங்கிறது நமக்கு கண்டிப்பாக நமக்கு உள்ளாக இருக்கணும். அதே சமயத்தில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய சத்தியங்களை பகிர்ந்து கொள்கிற ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு நம்ம ஏற்ற உபசரிப்புகளை அவங்களுக்கு என்ன பண்ணும், நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். அன்பில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். நம்ம வெறுமனே சத்தியங்களை கேட்கிறவர்கள் மாத்திரமாக அல்லாமல், அதாவது சொல்ற ரொம்ப முக்கியமா, வெறுமனே நம்ம சத்தியங்களை கேட்கிறவர்கள் மாத்திரமாக அல்லாமல் நம்முடைய அந்த சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையோட கூட அந்த அன்பில நம்ம நிலைப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். சகோதரர்கள் அதான் நம்ம பார்க்கும்போது, அதனால அதான் நம்மளுக்கு கத்தரையா சம்ப சொல்லிட்டாரு, இந்த சிறியவனுக்கு ஆமா என்ன ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் அதற்கு உண்டான பலன் என்ன பண்றாரு, அவங்களுக்கு கொடுக்குறேங்கிறாரு சகோதரர்கள். அப்போ அந்த ஒரு உபசரிக்கிற அந்த ஒரு குணம் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அங்க இருக்கணும். அப்படின்னா அதுக்குள்ள என்னன்னா சுயநலம் ஒழிக்கப்படுது, அதான் ரொம்ப முக்கியம். உபசரி சும்பை சுயநலம் ஒழிக்கப்படுகிறது, அதே சமயத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த அன்பை வந்து காட்டுவதற்கு அது ஒரு வழியாக அது வந்து இருக்கு சகோதரர்களே. அதனால அந்த நம்ம பார்க்கணும், அதனால அந்த உபசரிக்கிற நலத்தான் அன்னைக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டாங்க. நம்ம பாருங்க, அதான் நம்ம அந்த பாடத்துல அங்க சொல்றாரு, ஒருவேளை நான் போயிட்டு வரேன் நீங்க போயிட்டு வாங்க அனுப்பியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிட முடியாது, கேட்ச் பண்ணிருக்க முடியாது, கத்த ரேசு உயிரோடு இருந்துட்டாருங்கிறது என்ன பண்ணிக்க முடியாது, அவங்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது அவ்வளோ. அதான் அங்க சொல்றாரு. அப்போ அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் கூட ஒரு பாடம் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் தேவனுடைய ஜனங்களை நன்றாக உபசரிக்கிறார்களோ அவங்களுக்கு தேவனுடைய கிருபையும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறார். தேவனுடைய ஜனங்களை யாரெல்லாம் வந்து நன்றாக நல்லபடியா வந்து உபசரிக்கிறார்களோ அவர்களுக்கு சத்தியங்களே தேவனுடைய கிருபையும் சத்தியங்களே வந்து அவங்களுக்கு வந்து தேவை, ஆனா அந்த சத்தியம் அவங்களுக்கு அதிகமான சத்தியங்கள் கூட தேவன் தராங்கிறார் சகோதர சகோதரர். அதனால அந்த ஒரு உபசரிக்கிற குணம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக அங்க நமக்கு கண்டிப்பாக அங்க இருக்கணும் சகோதர சகோதரர். ரொம்ப முக்கியமா நமக்கு ஒரு பாடமாக இருக்கு. அதே சமயத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் சாப்பிடும்போது பாருங்க, 30-31 பாருங்க, பாருங்க அந்த அந்த அப்பம் வாங்கி அவர் அதை பிட்டு அவர் பிக்கும் போது என்னன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்திருக்கிறவர் வந்து கிறிஸ்துதா, கிறிஸ்து வந்து உயிர் தெளிந்தா இருந்தது வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாருனா தெரிய அங்கிருந்து மறைந்து போயிட்டார். ஏன் வந்து மறைந்து போட்டார் அங்கே நின்றுக்கல அப்படின்னா சோகர சோகல அதெல்லாம் வந்து பார்க்கும் போது கத்தர் ஏசு அவர் மாம்சத்தில உயிரோட இழவில்லை, அவர் ஆவிக்குரிய ரீதியில உயிர் தெளிந்தாருங்கிறது அவங்களுக்கு உணரும், அவங்க உணரணும். கத்தர் ஏசு அவர் மாம்சத்துல உயிர் தெளிவில்லை, ஆவியில உயிர் தெளிந்திருக்காருங்கிறது பத்தி என்னன்னா அந்த சீசர்கள் உணரணும் என்ன பண்ணாரு, உடனடியா என்ன பண்ணாங்க அவர் மறைஞ்சு போயிட்டாரு சோகர சரியா. கத்தர் ஏசு பேசும்போது சொல்லியிருக்காரு வசனத்துல, நிக்கோதேமு கிட்ட என்ன பேசினாரு, ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் என்ன பண்ணணும் கேட்கும்போது என்ன சொல்றாரு, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவா விட்டால் தேவனுடைய ராஜ்யம் யோவான் 3:8 எட்டாம் வசனம் வாசி, அத சொல்றாரு. அப்ப காற்று இன்ன இடத்திலிருந்து வருகிறது இன்ன இடத்திற்கு போகிறது என்று உங்களுக்கு தெரியாது, அந்த பிரகாரமாக ஆவியில் பிறந்தவனும் அப்படியே அப்படியெல்லாம் அப்ப கத்தரேசு பேசியிருக்காரு சகோதர சகோதரர்களே. அப்ப அதனால அவர் அவர் உடனே மறைஞ்சது என்னன்னா அப்ப அவங்க உணரணும், இந்த சீசர்கள் வந்து என்னன்னா சகோதர சகோதரர்கள் கர்த்தர் இயேசு வந்து அவர் மாம்சத்தில உயிரோட இழவில்லை ஆவியில உயிர்த்திருந்தாரு வந்து அவங்க உணரணும். அதனால தான் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அவர் மறைஞ்சு போயிட்டாரு. நீங்க கூட ஒரு கேள்வி எழுதலாம் சகோதர சகோதரர்கள், ஒரு பகுதி வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருக்குது, எந்த பகுதினா அதுலயே 24 அதிகாரம் நீங்க 38 பாருங்க, ஒரு மாம்சமும் எலும்புகளும் இருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே சொல்லிட்டு கொஞ்சம் அப்ப கொடுக்க மீன் கூட நான் சாப்பிடுறேன். அப்ப அப்படியே நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் மாம்சத்தில் உயிரோட எழுந்து வந்த மாதிரி இருக்க அப்படின்னா சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கிறோம் அவர் கர்த்தர் இயேசு அந்த இடத்துக்கு வந்ததே இப்படி வந்திருக்கிறாரு. அந்த இடத்து ஏன்னா அந்த அறை முழுவதும் என்ன இருக்குது, பூட்டப்பட்ட அறை இல்லைங்களா, அந்த அறை முழுவதும் பூட்டப்பட்ட அறையில கர்த்தர் இயேசு வந்து என்னன்னா அவர் வந்திருக்கு. அதனால ஏன் இந்த வார்த்தைகளை அங்க பேசிட்டாரு? அந்த சீசர்களுக்கு வந்து நான் பாரு அதே மாம்சத்தில் வந்திருக்கிறாயே அந்த பாருங்க கையெல்லாம் தொட்டு பாருங்க நான் சாப்பிடுறேன் சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க பயந்து போயிருவாங்க. அதான் நம்ம வசனத்தில் நம்ம பாருக்கிறோம், அவங்க பயந்து போயிருவாங்க. ஏன்னா 37 வசனம் பாருங்க, 36 வசனம் பாருங்க, 36 அப்போ திடீர்னு நின்று உங்களுக்கு சமாதானம் என்ன ஆயிருவாங்க? அவங்க திடீர்னு அந்த மாதிரி பார்த்ததில்ல, திடீர்னு நின்று உங்களுக்கு சமாதானம் பயந்துருவாங்க சகோதர சகோதரர்கள். அதனால தான் அவங்க என்னன்னா நீங்க பயப்பட வேண்டாம், ஏன்னா அந்த சீசர்கள் வந்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த கை காலையில் என்ன பண்ணிக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு நான் உயிர்த்தெழுங்க எனக்கு வந்து சாப்பாடு கொடுங்க. ஆனா ஆக்சுவலா வந்து கர்த்தர் இயேசு உயிரோடு இருந்தது இல்ல ஆவில், ஏன்னா அவர் அந்த ரூமுக்கு வந்ததே அப்படின்னா அறைகள் பூட்டப்பட்டிருக்கும் போது தான் கர்த்தர் இயேசு வந்திருக்கிறாரு. அப்போ அங்க சொன்ன வார்த்தைகள் எதனால அப்படின்னா அந்த சீசர்கள் என்ன ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. அதான் அந்த சீசர்கள் வந்து பயப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் அந்த மாதிரி அந்த அதே சமயத்தில் நம்ம சிந்தித்து பார்க்கலாம் சகோதர சகோதரர்களே. இப்போ அதுக்கு மாம்சத்திலேயே உயிரோடு இருந்திருந்தாருன்னு வைங்க, அந்த வழிப்போகன் போல நடந்து வரும்போது கை கால் எல்லாம் ஆணி அடிக்கிற அந்த காயங்கள் இருக்கணும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 8 மைல் தூரம் நடந்து வராங்க, கர்த்தரேசு அவரோட கூட நடந்து வராங்க, அப்ப காலு கையை பார்க்காம இருப்பாங்க. ஏன்னா இது வந்து எதுக்காக பிரதர் பேசியிருக்காருன்னா, பெயர் கிறிஸ்தவர்கள் வந்து மாம்சத்துல உயிரோடு எழுந்திருந்தாருங்கிறது பத்தி ரொம்ப அதிகமா நம்பிட்டு இருக்காங்க, அப்படி இல்லைங்கிறதுக்காக நம்முடைய சகோதரங்க பேசியிருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட நம்ம அந்த 8 மைல் தூரம் நடந்து வரும்போது கை காலையில பார்க்காம இருப்பாங்களா யாராவது? அப்ப ஏன் நான் பங்கல வந்து மூடி இருக்கேன் அப்படின்னு என்னன்னா, கண்டிப்பா கர்த்தர் இயேசு வந்து அவர் ஆவியிலிருந்து என்ன இருக்கிறார், அதனாலதான் அந்த உடனே மறைஞ்சு போறது கூட்டி இருக்கிற வீட்டுல வர்றது. ஏன்னா அவர்களுக்கு இன்னும் பரிசுத்தாவி அருளப்படவில்லை, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலர்களுக்கு இன்னும் பரிசுத்தாவி என்ன கொடுக்கல, அதனாலதான் அந்த ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் அவங்க முழுவதுமா என்ன பண்ணலன்னா அவங்க உணர முடியல சகோதர சொல்ல. அப்ப இதெல்லாம் கர்த்தர் இயேசு ஏன் செஞ்சுட்டார் அப்படின்னா, இனி பரமேறி அவர் மேல போயிட்டாருன்னு இந்த காரியங்களை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால அவங்களுக்கு புரியுறாங்களோ இல்லையோ அப்படிங்கறது ஒரு ஒரு பக்கமா இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் வந்து பேசிட்டாரு சகோதர சொல்ல. அதனாலதான் அவர் மரணத்துக்கு முன்பும் மரணத்துக்கு பின்பும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களும் அவங்களுக்கு புரியுதோ புரியல அதை பத்தி இல்ல, எல்லா காரியங்களும் என்ன பண்ணிடுறாரு, அங்க சொல்லி சொல்லி செஞ்சு அங்க வச்சிடறாரு. அப்ப பரிசுத்தாவி வந்தவன் என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்களுக்கு அதான் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தும், அதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அதனால அப்ப அப்படி இப்படிப்பட்ட பேதுரு பின்னாடி என்ன எழுதிட்டாரு, அவர் நிருபத்துல அவர் மாம்சத்துல குலைந்து ஆவில உயிர்த்தெடுக்கப்பட்டார். அப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்திருக்கிறாரு, அவர் மறைஞ்சு போனது அவர் இல்லைங்களா நம்ம பார்க்க. அதாவது அப்ப அதெல்லாம் அந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் அவங்க ஞாபகம் வரும்போது அந்த பரிசுத்தாவி கிடைக்கும் போது கண்டிப்பா கர்த்தரே எப்படிதான் வந்திருக்காரு, எழுந்திருக்கிறாரு, அவர் ஆய்வு தான் எழுந்திருக்கிறார் என்று வந்து அவங்க கண்டிப்பா அவங்க தெரிஞ்சது சகோதர சகோதரர். அதே சமயத்துல இன்னும் நம்ம பார்க்கும் போது 31 உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார், மறைந்து போனவுடனே அவங்களுக்கு என்ன பேசுறாங்க அவங்களுக்குள்ள தொடர்ந்து வாசிங்க. அப்போ வேத வாக்கியங்களை அவர் விலக்கி எவ்வளவு தூரம் வந்து பேசினார் இல்ல, ஏன்னா அது அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு இது வரல பாருங்க, அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட அவரை பற்றி எல்லா தீர்த்த தரிசனங்களையும் வழியை முழுவதும் பேசியிருக்கும் போது கூட வந்திருக்கிற கர்த்தர் தான் என்ன பண்ண முடியல, அதான் சொல்லாரு அப்போ நம்ம இருதயம் வந்து குழந்தை விட்டு எரியவில்லையா அப்படின்னு பேசியிருக்கிறப்ப சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு பாடமா இருக்குன்னா, அப்ப நாம் இன்றைக்கு நம்முடைய இறுதியை வந்து குழந்தை விட்டு எரிய வேண்டும். ஏன்னா அன்றைக்கு அவங்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்காததுனால என்ன பண்ணல முடியல, இன்றைக்கு இறுதியை வந்து அவ்வளவு கேட்ச் பண்ண முடியல சகோதர சகோதரர்கள். ஆனா இன்றைக்கு நமக்கு அப்படி இல்ல, நமக்கு வந்து தேவன் பரிசுத்தாவி தந்திருக்கிறாரு. அப்போ அப்போ புரிஞ்சுக்கிற ஆவி நமக்கு இல்ல இருக்கு. அப்ப தேவனுடைய சத்தியங்கள் நமக்கு வெளிப்படும் பொழுது அதனுடைய ஆழங்கள் நம்ம புரியும் போது நம்முடைய இறுதிகள் கண்டிப்பா என்ன ஆகும்னா குழந்தை விட்டு எரிய வேண்டும் சகோதரர். ரொம்ப முக்கியமாக அங்க சொல்லப்படுறாரு. அப்போ அதான் நம்ம பார்க்கலாம் அவங்க அப்போ சிலர் 17:11 அப்ப காரியங்கள் எப்படி இருக்குங்களா, இப்படி இருக்கா அப்படின்னு என்ன, அந்த இறுதி என்ன இருக்கு, காரியங்கள் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த இறுதியத்தோட என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அவ்வளவு மனசு மனவாஞ்சியாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்ப சகோதர சொல்ல அந்த மாதிரி அந்த ஒரு சத்தியத்தில் இருக்கிற சந்தோஷம் நம்ம ஒவ்வொருவர்களாக அங்க இருக்கணும். அதான் வந்து நமக்கு பாடமாக சொல்றாரு. அதுல சொல்றாரு நமக்கு ஆவிக்குரிய ரீதியில கொஞ்சம் லேக் வந்துச்சுன்னா அவைக்குரிய ரீதியில கொஞ்சம் லேக்னஸ் வந்துருச்சுன்னா சகோதர சோழர்ல என்னன்னா நம்ம நெகட்டிவ் பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா வசனங்கள் நமக்குள்ள போய் வேலை செய்யணும் சொல்றாரு. நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் நோய் வந்துருச்சுன்னா ஒரு சீக்னஸ் வந்துருச்சுன்னா அதே சமயத்துல நம்ம எதனாவது வந்து ஒரு பாவங்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட நம்ம படிக்கிற வசனங்கள் நம்ம கேட்கிற வசனங்கள் நமக்குள்ள போய் வேலை செய்யணும். அந்த இறுதியை வந்து குழந்தை விட்டு எரியற அளவுக்கு வேலை செய்யணும். அதனாலதான் சகோதர சொல்ற நம்ம ஒவ்வொரு என்ன சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை கன்ஃபஸ் பண்ண சொல்லிட்டு அப்போ நமக்கு அந்த ஆவிக்குரிய ஸ்லாக்னஸ் வந்து வராது படிக்க நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் சகோதர சோழர்கள். நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு அனுதினமும் நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய சத்திய வசனங்கள் ஒரு வார்த்தை நம்ம படிச்சாலும் நம்ம ஒரு வார்த்தை நம்ம கேட்டாலும் அந்த வார்த்தை நமக்குள்ளாக போய் என்ன பண்ணும் அந்த அது வந்து எரியணும். அதான் சொல்ற பர்ன் ஆகணும் அப்படிங்கிறாரு ஆங்கிலத்தை ரொம்ப அருமையா சொல்றாரு. அந்த அந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் தேவனுடைய சத்தியத்தின் ஆவி நமக்குள்ளாக போகும்போது அந்த வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது அந்த வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ள போகும்போது நம்முடைய இறுதியும் அதுக்கு என்ன பண்ணும் எரியணும். அப்படின்னா அது வேலை செய்ய வேண்டும். அந்த வசனங்கள் வேலை செய்ய வேண்டும் சகோதர சொல்றது தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்யும் பொழுதுதான் நம்ம என்னன்னா அந்த ஒரு ஆவிக்குரிய ரீதியில நம்ம பலப்பட முடியும் சகோதர சொல்றது. அப்போ அந்த ஒரு குழந்தை விட்டு எரிதல் நம்ம ஊர்வலாக அங்க கண்டிப்பாக அங்க இருக்கணும். அதே சமயத்துல நம்ம பார்க்கிறோம் அவங்க வழியில என்ன பண்றாங்க பேசிட்டு போறாங்க அவங்க நம்ம பார்க்கிறோம் அந்த கிளியாப்பாவும் அப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா வழியில என்ன நடந்து போறாங்க நடந்து போகும்போது வேற ஏதோ சொந்த கதை சோக கதை பேசிட்டு போலாம். ஆனா எதை பத்தி பேசிட்டு போறாங்க பாருங்க அப்படின்னா தேவனுடைய காரியங்களை பற்றி அவங்க தேவனுடைய காரியங்களை பற்றி என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு போறாங்க சகோதர சொல்றாங்க. அப்படி பேசிட்டு போனதுனாலதான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு கூட போய் அவங்க சேர்ந்து அவங்களுக்கு அந்த ஆறுதலை அங்க கொடுத்தாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் என்னன்னு பார்க்கும்போது அப்ப நாமும் இன்றைக்கு சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அது ஒரு பொது இடமா இருந்தாலும் சரி நம்முடைய வீட்டிலேயானாலும் சரி ஒரு மற்ற இடங்களிலானாலும் சரி தேவனுடைய சத்தியங்களை குறித்து தேவனுடைய திட்டங்களை குறித்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதான் சொல்றோம் தேவனுடைய சத்தியங்களை குறித்து நம்ம தியானிக்க வேண்டும். அந்த காரியங்களை குறித்து நம்ம ஒருவரை ஒருவர் பேச வேண்டும். அப்படி பேசும்போது அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு போகும்போது கூட யார் போனாரா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க போனாரு. அப்போ அதே போலதான் நமக்கு கூட அங்க சொல்றாரு எங்க நம்ம வாசிக்கிறோம் மத்திய 18:20 எங்க இரண்டு பேராவது கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியத்தில் நான் இருக்கிறேன். அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போகும்போது யார் போனாங்க கர்த்தர் இயேசு நேரடியா பாரு. இதெல்லாம் எவ்வளவு அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய செயலில் எவ்வளவு என்ன அந்த என்ன அவர் வார்த்தைகளாலும் பேசிருக்கிறாரு அதே செயல்முறையும் என்ன பண்ணிக்கிறாரு அதான் சொல்றாரு. அப்ப எங்க இரண்டு பேராவது மூன்று பேராவது நீங்க நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அப்போ தேவடைய சத்தியத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் பேசுற அவர்கள் மத்தியத்துல நான் அங்க இருக்கிறேன் என்று அவர் நம்ம சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நாமும் கூட அப்போ நம்ம ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அது நம்ம எந்த இடங்களிலானாலும் சரி சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது தேவனுடைய சத்தியத்தின் காரியங்களை பேச வேண்டும். அப்படி பேசும் பொழுது கர்த்தர் இயேசு நம்ம மத்தியத்துல அவர் இருப்பாருங்கிறது அங்க நான் இருக்கு. அதே சமயத்துல இருந்து நம்ம பார்க்கும் போது அந்த 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 ஒருவரை ஒருவர் சந்தித்து நம்ம பார்க்கிறோம் அங்க பிரியப்பாவும் பேதரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து அவங்க பேசிட்டு போகும்போது கர்த்தர் இயேசு அவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணிக்கிறார் விளக்கி. அப்போ அதுல இன்னொரு பாடம் என்னன்னா கூடுகை ரொம்ப முக்கியம் துளசி. இன்னைக்கு சகோதர சகோதரிகள் நம்ம ஒருவர் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக நம்ம பார்க்கிறோம் நம்ம சபையை வந்து நம்ம கூடி வரோம். அப்போ சகோதர சகோதரிகள் இந்த ஒரு கூடுகை ரொம்ப அவசியமாக அங்க இருக்கு. அப்போ அப்படி அந்த ஒரு கூடுகையில தான் வந்து பார்க்கும்போது தேவனுடைய சத்தியங்கள் அங்க பேசப்படும் சகோதர சகோதரிகள். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் நம்ம இப்ப ஒரு உலகத்துக்கார பார்த்து என்ன பண்ண முடியாது உலகத்தின் ஜனங்களோட சந்தித்து பார்க்கும்போது நம்ம சத்தியங்களை என்ன பண்ணுவோம் அவங்களோட நம்ம பேச முடியாது சகோதர சகோதரர். அதனாலதான் நம்ம கூடுகையை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அதே சமயத்துல இந்த கூடுகை வந்து இது தேவன் நம்ம கொடுத்த என்ன சொல்றாங்க அமைப்பு வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. இந்த கூடுகை நாம் வந்து புதுசில் ஆகுவதற்கு நாம் சத்தியத்துல வந்து இன்னும் பலப்படுவதற்கு தேவன் தந்திருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறார் இந்த சகோதரருடைய கூட்டம் சகோதரர் இந்த ஒரு கூடுகை ஃபெலோஷிப். அதனால அந்த ஒரு ஃபெலோஷிப் அந்த ஒரு கூடுகையில நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பங்கேற்க வேண்டும். அந்த கூடுகையில வந்து கூடுமான அளவுக்கு நம்ம வந்து அதுல பங்கேற்பதற்கு நம்ம முயல வேண்டும். அப்படி முயலும் பொழுதுதான் நம்ம சத்தியத்துல வந்து நம்ம அதிகமாக நம்ம பலப்பட வேண்டும். ஏன்னா இது தேவன் நம்ம கொடுத்த வாய்ப்பு சகோதர சொல்ல இந்த அப்ப தேவன் நம்ம கொடுத்த வாய்ப்பை நம்ம சரியான வகையில நம்ம பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இவரையர் 19:25 அதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ சபை கூட வருவதிலே சிலர் விட்டு விடுகிறது போல நாம் அப்படி இருக்க கூடாது. அப்போ கண்டிப்பா ஃபெலோஷிப்ங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதாவது நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஃபெலோஷிப்பை வந்து நம்ம கலந்து கொள்ள வேண்டும் சகோதர. ஏன்னா கலந்து கொள்ளும் பொழுது தான் நம்ம ஆவிக்குரிய ரீதியில சத்தியங்கள் நமக்கு கிடைக்கும் சகோதர. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாருமே நம்ம குறைவானவர்கள் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம குறைவானவர்கள், நம்முடைய அறிவும் குறைவுள்ளது நம்ம பார்க்கிறோம். நம்ம தேவனுடைய சத்தியங்கள் இன்னும் அநேகம் அநேகமாக அங்கே இருக்கு. நம்ம நம்முடைய அறிவு கேட்டால் போல நம்ம ஏதோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம படிக்க முடியும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஆனா சகோதர சகோதரிகள் நிறைய பேர் நிறைய விஷய காரியங்களை படிப்பாங்க, நிறைய சிந்திப்பாங்க. அப்படி நம்ம எல்லாரும் ஒன்று சேரும் போது அப்போ அத்தனை அத்தனை பேருமே வந்து படித்த சம்பவங்களை நம்ம கலந்து பேசும் பொழுது சகோதர சொல்லி அங்க அந்த அத்தனை சத்தியங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன நம்ம கேட்டுக்கலாம். நம்ம நமக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக பயனுள்ளதாக அது வந்து இருக்கும். அதனாலதான் சொல்ற நாளானது சமீபத்து வருகிறதுனால என்ன பண்ணுங்கன்னா, ஒருவருக்கொருவர் அதிகமாக நீங்க வந்து புத்தி சொல்லுங்க. அப்படின்னா சத்திய வசனங்களுக்குள் அது நீங்க கலந்து அது பேசி அந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க என்று இங்க நமக்கு இங்க அறிவுறுத்தி அங்க சொல்ல போறாரு. அதே சமயத்துல இந்த ஒரு ஃபெலோஷிப்பை வந்து தவிர்க்க கூடாது. சோ இது வந்து என்ன, இப்படி நம்ம என்னன்னா அந்த தேவன் கொடுத்த இந்த ஒரு அமைப்புல நம்ம அந்த ஒரு கூடுகையில நம்ம சத்தியங்களுக்குள்ளாக வந்து நம்ம பலப்பட்டு நம்ம சத்திய வாழ்க்கையில வந்து நம்ம ஓடும் பொழுது என்னன்னா அவருடைய ஜுவல்லாக முடியும். நம்ம மல்கியா எல்லாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, மல்கியா 3 16 17
18
அதான் போறேன். கர்த்தருக்குள் பயந்தவர்கள் ஒருவோட ஒருவர் பேசிக் கொள்வார்கள். அதான் அதனாலதான் இந்த ஃபெலோஷிப் வேணுங்கிறாரு சகோதர சகோதரிகள். கர்த்தருக்குள் பயந்து, ஏன்னா நம்ம தேவனி சபையின் மக்கள் அப்படிதான் இருக்கிறோம். அன்றைக்கு எம்மாவூர் அங்க போகும்போது சீசர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட இன்னைக்கு நாம இன்றைக்கு ஒரு கூடையில நம்ம கூட ஒருவர் ஒருவர் என்ன பண்றோம், பேசுகிறோம், சத்தியங்களை வந்து நம்ம கலந்துக்கிறோம் ஒருவரோட. அப்ப வாசிங்க, என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக அப்படி அப்படி நம்ம அந்த ஒரு சத்தியங்களுக்குள்ளாக பலப்படும் பொழுதுதான் சகோதர சொல்லி நம்ம அவருடைய என்ன ஜுவல்ஸாக முடியும், அவருடைய சம்பத்தாக நம்ம முடியும். அதனால இந்த ஃபெலோஷிப்ங்கிறது நம்ம தவிர்க்க கூடாது. அதே சமயத்துல சபை கூடுதலே வந்து தவிர்க்கிறது அது 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 என்ன குறிக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது வந்து புரியுது. ஒரு ஃபெலோஷிப்பை வந்து அவாய்ட் பண்றது, அதாவது வந்து பர்பஸா அது என்ன சொல்றதுன்னா, ஒரு அத்தியாவசியமா நம்ம அதாவது ஒரு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்துல விடுறோம் அப்படிங்கறது நெக்ஸ்ட். ஆனா நம்ம பர்பஸாவே வந்து சபைக்கு வந்து போகாம இருக்கிறது, வேண்டுமென்றே வந்து போகாம இருக்கிறது, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது ரொம்ப. அந்த மாதிரி வந்து இருந்தா அது எதை அடையாளப்படுத்துது என்று பார்க்கும்போது அவங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் அவ்வளவா இன்னும் இல்லை, அவங்களுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அது குறிக்கிறதாக இருக்கு சகோதரர். அதனால அப்படிப்பட்டவர்கள் வந்து தேவனுடைய சம்பத்தாக அங்க முடியாது. ஏன்னா இந்த கூடுதல் யாரு கொடுக்கறது, இது தேவன் அமைத்து கொடுக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக நம்ம மனதில் வைக்கணும். ஒரு ஃபெலோஷிப் அப்படின்னா ஒரு கூடுகை அப்படின்னா அது தேவன் நமக்கு அமைத்து கொடுக்கிற வாய்ப்பு. அப்போ அந்த வாய்ப்பை நம்ம தவறாமல் என்ன பண்ணும், அதனாலதான் அந்த தாவீது அங்க சொல்லும் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது என்ன ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற. அப்போ அந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி. அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு ஃபெலோஷிப்புக்கு போகும்போது அது கண்டிப்பாக அது இருக்கணும் சகோதர சோழர்கள். அதே சமயத்துல இந்த மாதிரி அதாவது ஏன்னா ஃபெலோஷிப் எதுக்காக வர்றாங்க சகோதர சோழர்கள், ஏன்னா தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய சத்தியங்கள் நமக்கு வந்து கிடைக்கும், தேவனுடைய ஆழமான மறைப்பொருள்கள் நமக்கு வந்து கிடைக்கும், அதுக்காக தான் வந்து வர்றாங்க. அதனாலதான் அதனால அந்த மாதிரி ஒரு தாகமாக இருக்கிறவர்களுக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்வமாக சத்தியத்தின் மேல ஆர்வமாக இருக்கிறவர்களுக்கு தான் தேவன் கூட அவருடைய சத்தியங்களையும் வந்து தருவார். அதான் நம்ம வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மத்திய 7 மட்டும் கேட்டார். அப்போ நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு தான் கிடைக்கும் சகோதர சொல்ற, அந்த மாதிரி தேடிட்டு வரவங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி. அப்போ நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி தாகமாக இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த ஒரு சத்தியம் வந்து கிடைக்கும். அதனால அந்த ஒரு ஃபெலோஷிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தவிர்க்க கூடாது. நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம வந்து சென்று அதுல வந்து நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற வேண்டும்ங்கிறது கூட அங்க இருக்கு. அதே சமயத்தில் இன்னும் நம்ம பார்க்கும்போது சகோதர சோழர்களே அங்க அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் அவங்க அந்த எருசலேமுக்கு போய் அவங்க எல்லாரும் இருக்கும்போது அப்ப கர்த்தர் இயேசு உயிர்த்து அந்த அந்த சரீரத்துல வந்து அவங்க இன்னும் என்ன பண்றாரு, அவருக்கு திடப்படுத்துறாரு. அப்போ அவங்க அந்த அப்போஸ்தலர்கள் அந்த சீசர்கள் வந்து பார்க்கும் போது எந்த அளவு வந்து கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தினால வந்து ரொம்ப துன்பப்பட்டாங்களோ துயரப்பட்டாங்களோ, சகோதர சொல்ல அவருடைய உயிர்த்தெழுதல வந்து அவங்க கண்ணார வந்து பார்க்கும்போது அந்த இரவு வந்து பார்க்கும்போது ரொம்ப அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப அவங்க வந்து அங்க சந்தோஷப்பட்டாங்க சகோதர சொல்ல. அதே சமயத்துல அந்த பேதருக்கு வந்து என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அப்பம் திட்டும் போது கர்த்தர் தான் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஆசீர்வதித்து மேல்விட்டர் என்ன பண்ணாரு, கர்த்தர் இயேசு மேல்விட்டர் ஆசீர்வதி அப்பம் அதே செயலி எங்க பண்ணிருக்கிறாரு என்று பார்க்கும் போது இங்க அந்த வீட்டுல வந்து பண்ணிருக்கிறாரு. அப்போ அதை வச்சு அவரு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு வந்திருக்கிறது கத்துறது. அதே சமயத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பேது, அதனாலதான் உடனடியாக என்ன பண்றாங்க, அவங்க சாப்பிட்டாங்க என்ன கூட நமக்கு ரெக்கார்ட்ல வசனத்துல வந்து பார்க்கும்போது அதுக்கு பிறகு வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டாங்க உடனே என்ன எங்க புறப்பட்டு போனாங்க, உடனடியாக அந்த எரிசல வந்து புறப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இறுதியை வந்து குழந்துகிட்டு அவங்க இறுதி அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. வழியில வழியில் நடந்து போகும், ஆமாப்பா இந்த மாஸ்டர் என்ன ஆயிட்டாரு, மாஸ்டர் வந்து இனி உயிர் தெரிஞ்சுட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, நமக்கு ரொம்ப ஒரு ஆறுதல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம் சொல்லி ரொம்ப அவங்க இதை பத்தி அவங்களும் சொல்றதுக்கு என்ன பண்ணிருப்பாரு போயிருப்பாரு. நாங்க கூட என்ன பண்ணோம், கர்த்தர் இயேசு மாஸ்டர் வந்து இப்ப வந்தாரு எங்க கூட தான் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தாரு, நாங்க இது மாதிரி சொல்லும் போதே அவரு திட்டாரு, நான் அவனே காணாம போயிட்டாரு, நாங்க கூட அந்த உயிர்த்தெழுதல வந்து பார்த்தோம் அப்படின்னு இவங்க கூட என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க சொல்றதுக்கு அந்த ரிசிலமுக்கு வந்து போயிருப்பாரு. அதனால நான் சகோதர சொல்ல, இதன் மூலமாக கர்த்தர் இயேசு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தையும், அதே சமயத்துல ஆவிக்குரிய ரீதியில அவங்க பலப்படுதலையும், அதே சமயத்துல சத்தியத்தையும் ரொம்ப முக்கியம். கர்த்தரேசு உயிரோட எழுந்தார் என்கின்ற சத்தியத்தையும் என்ன பண்ணிக்கிறார், சகோதர கர்த்தரேசு அந்த சொல்லி அவங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம பார்க்கும்போது சகோதர சொல்ல, நம்ம இந்த கடைசி காலத்துல இருக்கிற நம்மளையும் வந்து கர்த்தரேசு ஒரு சோறுக்குள்ள என்ன பண்ண மாட்டார், நம்மளையும் விட மாட்டார் சகோதர சொல்ல. அதனாலதான் சொல்ற உலகத்தின் முடிவு புரிந்தவும் ஏதோ சகல நாட்களில் உங்களுக்கு கூட. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது ரொம்ப என்ன சொன்ன, எல்லாத்துக்கும் மேல வெளியேறப்படுறவருடைய சத்தியத்தையும் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் சகோதர சொல்ல. அதனால வால்யூம்ஸ் ரீபன்ஸ் இல்லாத வீடு, வால்யூம்ஸ் ரீபன்ஸ் வேண்டாம், வால்யூம்ஸ் இல்லாத வீடு இருக்குங்களா இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சத்தியங்கள் இன்னைக்கு எல்லா பக்கம் என்ன இருக்கு, தேவன் கொடுத்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவருடைய ஆவியம் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம், ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பலம் அவருடைய ஆவி, சத்தியங்களை புரிந்து கொள்கிற அவருடைய ஆவி நமக்கு ஒவ்வொருவருக்கும் வந்து தந்திருக்கிறாரு. நம்ம சோர்வா இருக்கும் போது நமக்கு என்ன, நம்ம காலையானாலும் சரி இரவானாலும் சரி நமக்கு எல்லா சத்தியங்களையும் அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், அதே சமயத்தில் இந்த ஃபெலோஷிப் சகோதரர் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஒரு ஆவிக்குரிய ஏற்பாடுகளை இன்னைக்கு கர்த்தர் இயேசு கூடவே வந்து நமக்கு என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு நமக்கு அங்கே செஞ்சு நம்ம ஒவ்வொருவரையும் வந்து அங்கே பலப்படுத்துறாரு சகோதர சோர்களை. அதனால நம்ம கூட என்னன்னா, கர்த்தர் இயேசு அங்கே பேதுரு அப்போ சில அந்த சீசர்கள் வந்து பலப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருந்தது போல, நாமும் கூட சத்தியங்களை நம்ம வாசிக்கும் போதும் அதை நம்ம தியானிக்கும் போதும் கர்த்தர் இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்று அந்த ஒரு உணர்வோடு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இந்த ஓட்டத்தில் நம்ம ஓட வேண்டும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அவர் நமக்கு முன்பாக ஒரு மாடல், அதான் சொல்றாரு அந்த அவருடைய உயிர்த்தெழுதல் நம்ம நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரமாக அது இருக்கு. ஏன்னா நமக்கும் அவர் மாதிரி என்ன கிடைக்கணும், ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சகோதர சகோதரர். அதனால நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு முன்பாக அங்கே வச்சிருக்கிறது. ஆகையால இந்த ஒரு சம்பவத்திலிருந்து கேட்ட பாடங்களை நம்ம மனசுல வச்சு நம்ம அந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல பலப்பட தேவை நம்ம எல்லாருக்கும் திருப்பி செய்வாங்க.